Next, Honorable Mrs. Shanti Sri Skantar Rasa, you have 25 minutes.
சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றி. கௌரவ தமிழமை ஜாங்கம் உறுப்பினர் அவர்களே, இன்று மூன்று அமைச்சுக்கள் மீதான விவாதங்கள் இடம்பெறுகின்ற வேளையிலே இங்கே தொழிலாளர் தொடர்பான சில பிரச்சனைகளை முன்வைப்பதற்கு விளைகின்றேன். வடபகுதியை பொறுத்தவரையிலே தற்பொழுது தென்பகுதியில் கட்டப்பட்ட ஆடை கைத்தொழில் சாலைகளுக்கு வடபகுதியிலே இருந்து பெண்கள் தொழிலுக்காக இங்கு கொண்டு வரப்படுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட, தாய் தந்தையை இழந்த அல்லது உழைக்கின்ற சகோதரனை யுத்த அனர்த்தத்தால் இழந்த பெண் பிள்ளைகள் தொழில் வாய்ப்புக்காக தென்பகுதிக்கு ஆடை கைத்தொழில் சாலையில் வேலை செய்வதற்காக இங்கு அழைத்து வரப்படுகின்றார்கள். இவ்வாறு அழைத்து வரப்படுகின்ற அந்த பெண்கள் தொடர்பான தொழிலாளர்கள் பிரச்சனைகள் பல வெளிவந்து கொண்டிருக்கின்றது. சில கூற முடியாத பல பிரச்சனைகளை அந்த பெண் பிள்ளைகள் அனுபவிக்கின்றார்கள். எனவே இவ்வாறாக தொழில் வழங்குவதற்கென அல்லது அந்த பெண் பிள்ளைகளிடமிருந்து தொழில் வாங்குவதற்கென கொண்டு வரப்படுகின்ற இந்த பெண் பிள்ளைகள் களை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாய கடமை தொழில் உறவுகள் அமைச்சிடம் உள்ள ஒரு வேலைப்பாடாகும். அந்த வகையிலே இந்த பெண் பிள்ளைகளது பாதுகாப்பு, அவர்களது தங்குமிடம், அவர்கள் செய்கின்ற தொழிலினுடைய நேரம், அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஊதியம், போக்குவரத்து, அவர்களது உணவு, தனிநபர் பாதுகாப்பு போன்ற பல்வேறு விடயங்களில் இந்த தொழில் உறவுகள் அமைச்சானது கவனம் செலுத்த வேண்டுமென்ற முதலாவது எனது கோரிக்கையை நான் இங்கு முன்வைக்கின்றேன். இதேபோல்தான் இந்த யுத்தத்தின் பின்பு சிவில் பாதுகாப்பு பிரிவினால் வடபகுதியிலே பல பண்ணைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. அது விவசாய பண்ணைகளாக இருப்பது, பெரும்பாலும் விவசாய பண்ணைகளாக இருக்கின்றன. அந்த விவசாய பண்ணைகளிலே பல்வேறு விதமான யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட அங்கவீனர்கள், விதவைகள், தாய் தந்தை இழந்த அனாதைகள் என்பவர்கள் வேலை செய்கின்றார்கள். இவர்கள் செய்கின்ற வேலைகளின் வேலை நேரம், அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளம், அவர்களுக்கான ஓய்வூதியங்களோ அல்லது சேமலாப நிதியங்கள் வழங்குதல் போன்ற எதுவிதமான பாதுகாப்பும் அங்கு இருப்பதாக தெரியவில்லை. இதனை விட பல இளம் பெண்கள் இந்த பண்ணைகளில் வேலை செய்கின்ற பொழுது பல துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாவதும் தெரிய வந்திருக்கின்ற பல உண்மைகளாக இருக்கின்றது. எனவே இந்த சிவில் பாதுகாப்பு பிரிவினால் வடபகுதியிலே நடாத்தப்படுகின்ற இந்த பண்ணைகளை விடுவித்து அது உரிய முறையிலே பாரப்படுத்தப்பட்டு அரச நிறுவனங்களிடம் பாரப்படுத்தப்பட்டு அல்லது அரச திணைக்களங்களிடம் பாரப்படுத்தப்பட்டு அங்கு தொழில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு சரியான வகையிலே பாதுகாப்புகள், கொடுப்பனவுகள் என்பவற்றை வழங்குவதற்கு இந்த தொழில் உறவுகள் அமைச்சானது உடனடியாக நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இதேபோல் பெருந்தோட்டத்துறை தொழில் விடயம் தொடர்பாகவும் இங்கு கட்டாயமாக குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அரசிற்கு அதிக வருமானத்தை பெற்று தருகின்ற இந்த பெருந்தோட்டத்துறையிலே வேலை செய்கின்ற பெண்கள் தொடர்பான பிரச்சனைகள் பல வேறு சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பிரஸ்தாபித்து வருகின்றோம். இங்கு வேலை செய்கின்ற பெண்கள் அதிக நேரம் வேலை செய்வது, குறைந்த ஊதியத்தை பெற்றுக்கொள்வது, அதே வேளையிலே பாதுகாப்பற்ற நிலை, அவர்களது போசாக்கு போன்ற பல்வேறு விடயங்கள், பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டு வருவதும், பல்வேறு ஊடகங்களில் அது தொடர்பான பிரச்சனைகள் வெளிவருவதும் சாதாரணமான ஒரு விடயமாக தொடர்ந்து கொண்டு போகின்றதே தவிர அதற்கான சரியான தீர்வுகள் அல்ல சரியான ஒரு முடிவுகள் இல்லாமையும் வளமையான ஒரு நிகழ்வாகவே இருக்கின்றது. எனவே அதிக வருமானத்தை பெறக்கூடிய வகையில் இந்த பெருந்தோட்டத்துறை மலைநாட்டு பெண்களது பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படுகின்ற வகையிலே நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இதே நேரத்திலே இவ்வாறு இந்த வடபகுதி பெண்கள், மலையக பெண்கள் இந்த தொழில் வாய்ப்பு பெறுவதிலே எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் அது சார்ந்த அமைச்சுக்கள் அதற்கென விசேடமான குழுக்களை அமைத்து அந்த குழுக்கள் ஊடாக இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்கே எனக்கு முன் உரையாற்றிய கௌரவ உறுப்பினர்கள் இந்த அம்பாந்தோட்டை துறைமுகம் தொடர்பாகவும் அது விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாகவும் அதனால் அங்கு தென்பகுதி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டது தொடர்பாகவும் பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்தார்கள். இது அண்மையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்ற அதே வேளையிலே இந்த வடபகுதியிலே இந்த யுத்தம் முடிவுக்கு வரும் வரை அல்லது யுத்தம் நடைபெற்ற காலத்திலே கூட பல்வேறு விதமான கைத்தொழிற்சாலைகள் கைவிடப்பட்டன. ஆனால் இன்று 9 வருட காலம் முடிவடைந்த நிலையிலும் இந்த தொழிற்சாலைகளை மீள ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படாதது மட்டுமல்ல, இந்த தொழிற்சாலையிலே தொழில் புரிந்த அந்த தொழிலாளர்களுக்கான சேமலாப நிதியங்கள், அதற்கான இபிஎஃப் அல்லது இடிஎஃப் போன்ற கொடுப்பனவுகள் வழங்கப்படாதிருப்பது தொடர்ந்து அங்கு தொழில் செய்து இப்பொழுது தொழிலை இழந்து இதுவரை வருமானங்கள் அற்று வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற அந்த தொழிலாளர்கள் எங்களுக்கு முறைப்பாடு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். எனவே இந்த கைவிடப்பட்ட தொழிற்சாலைகள், வடக்கு கிழக்கிலே உள்ள தொழிற்சாலைகளில் தொழில் புரிந்த தொழிலாளர்களுக்கான இபிஎஃப் இடிஎஃப்ஐ வழங்குவதற்குரிய நடவடிக்கையை இது சார்ந்த அமைச்சு எடுக்க வேண்டும் என்று நான் மிகவும் தயவாக கேட்டுக்கொள்கின்றேன். இதேபோல் இந்த பெண் தொழிலாளர்கள் தொழிலுக்கு செல்கின்ற பொழுது அவர்களது பிள்ளைகளை பராமரிப்பதற்குரிய ஒரு சிறந்த பகல் பராமரிப்பு நிலையங்கள் இல்லாமையால் இந்த பெண்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுவது மட்டுமல்ல, தனது இளைய பிள்ளையை பராமரிப்பதற்காக மூத்த பிள்ளையை வீட்டிலேயே கல்விக்கு செல்ல விடாது மறைத்து பராமரிப்பதற்காக விட்டு செல்வதனால் அந்த பிள்ளையினுடைய கல்வி பாதிக்கப்படுவதோடு பிள்ளைகளது போசாக்கு, அவர்களுடைய எதிர்காலம் என்பனவும் பாதிக்கப்படுகின்றன. எனவே இவ்வாறான அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இதனை விடுத்து கௌரவ நிதியமைச்சர் அவர்கள் தன்னுடைய 2018 வரவு செலவு திட்ட முன்மொழிவிலே மிகவும் அழகான சொல்லாடல்களை பாவித்த வகையில் உள்நாட்டு தொழில் முயற்சியாளர்களில் இருந்து சர்வதேச தலைவர்களை உருவாக்கல் என்ற தலைப்பின் கீழ் 2,210 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். இதேபோல் இளம் தொழில் முயற்சியாளர்களை வலுப்படுத்தல் என்ற தலைப்பின் கீழ் 5,550 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். இங்கு நான் குறிப்பிடுவது என்னவெனில், இந்த அடிப்படை தொழிலாளர்களது தொழில் செய்து கொண்டிருப்பவர்களது, அதிலும் விசேடமாக அதிக உடலை வருத்தி தொழில் செய்கின்ற பெண்களது அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த முன்வழிவிலே நிதி ஒதுக்கீடு செய்யாமை மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாகும். எனவே சர்வதேச தலைவர்களை உருவாக்குதல், இளம் தொழில் முயற்சியாளர்களை உருவாக்குதல் என்ற விடயங்கள் அபிவிருத்தி அடைந்து வரும் நாட்டிலே தேவையான ஒரு விடயம்தான். ஆனால் இந்த அடிமட்ட பிரச்சனையை தீர்க்காமல் எவ்வாறு சர்வதேச தலைவர்கள் தொழில் முயற்சியாளர்களில் இருந்து உருவாவார்கள் என்ற ஒரு கேள்வியை நான் இங்கு முன்வைக்க விளைகின்றேன். இதனை விட இந்த தொழில்சார் பிரச்சனைகளில் இலங்கையில் ஊழியர் படையில் பெண்களின் பங்களிப்பு 35% உள்ளது. இது போதுமானதாக இல்லாததா அதே வேளையிலே யாழ்ப்பாண மாவட்டத்தில் இது 25% மன்னார் மாவட்டத்தில் இது 15% முல்லைத்தீவு மாவட்டத்தில் இதனை விட குறைந்த வீதமாகவும் காணப்படுகின்றது. எனவே இந்த பெண்களை பங்களிப்பு செய்கின்ற வகையிலே தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் நான் இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன். இதேபோல் அடுத்த அமைச்சை பொறுத்தவரையில் துறைமுக கப்பல்துறை அமைச்சை பொறுத்தவரையிலும் இந்த அமைச்சு தொடர்பான பல பிரச்சனைகள் இந்த யுத்த பூமியாக இருந்த வடக்கு கிழக்கு பகுதியிலே தீர்க்கப்படாதிருக்கின்றது. விசேடமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் இதுவரை ஒரு வெளிச்ச வீடு லைட் ஹவுஸ் அமைக்கப்படாமை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற அல்லது இந்த வெளிச்ச வீடு அமைக்கப்படாமையினால் கடல் தொழிலாளர்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றார்கள். எனவே இந்த துறைமுக கப்பல்துறை அமைச்சானது ஏற்கனவே இந்த யுத்த காலத்தில் யுத்தத்தின் முன்பட்ட காலத்திலே இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு வெளிச்ச வீடு இருந்தது. அதனை மீள கட்டி அமைப்பதற்கு இந்த கப்பல்துறை அமைச்சானது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு துறைமுகத்தை அமைப்பதற்கான முன்மொழிவு முன்வைக்கப்பட்டு அதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் நடைபெற்றது. அதற்கு முல்லைத்தீவின் வட்டுவாகல் பகுதியிலே அந்த துறைமுகத்தை அமைப்பதற்கு சாதகமானதாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த வட்டுவாகல் பகுதி கடற்படை முகாமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த கடற்படை முகாமிலே தனியார் காணிகளும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த கடற்படை முகாம் விடுவிக்கப்பட்டு அதிலே ஒரு துறைமுகத்தை அமைத்து இந்த யுத்த அழிவிலே மிகவும் மோசமான அழிவை சந்தித்த அந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு துறைமுகத்தை அமைப்பதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து, அடுத்ததாக இடர் முகாமைத்துவ அமைச்சை பொறுத்தவரையில் கடந்த வருடத்திலும் ஏற்பட்ட வறட்சி காரணமாக வவுனியா மன்னார் முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த 100,000 மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 350,000 மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த பாதிப்பானது பல்வேறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. அவர்களது வயல் புலங்கள் சிறுதானியங்கள் என்பன அழிவடைந்து போனது மட்டுமல்ல, அடிப்படை தேவையான குடிநீர் வசதியே இல்லாது இந்த மக்கள் ஏறக்குறைய 4-5 கிலோமீட்டர் சென்று தங்களுக்குரிய குடிநீரை சேகரிக்க வேண்டியோரு இக்கட்டான நிலைக்கு எமது மக்கள் தள்ளப்பட்டார்கள். இந்த இடத்திலே நான் இங்கு முக்கியமான ஒரு விடயத்தை முன்வைக்க விரும்புகின்றேன். பரங்கியாரை திசை திருப்பி அந்த பரங்கி ஆற்றினை பாலி ஆற்றிலே விட்டு அந்த ஊடாக இந்த வறட்சிக்கு ஒரு முடிவை கொண்டு வருவதற்கான ஒரு திட்ட முன்மொழிவு ஏற்கனவே தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பரங்கியாறு பாலியாறு தொடர்பான திட்டத்திற்காக மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களால் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு ஒரு சாதகமான அறிக்கையை அதனுடைய ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் ஒன்றை தயாரித்து ஆயத்தமாக இருக்கின்றது. இந்த பரங்கியாரை திசை திருப்பி பாலியாற்றில் விடுவது தொடர்பான இந்த திட்டம் செயற்படுத்தப்படுமானால் இந்த வடபகுதியில் இருக்கின்ற நீர்ப்பாசனத்திற்கு நீர் தட்டுப்பாட்டு பிரச்சனை, குடிநீர் தட்டுப்பாட்டு பிரச்சனை என்பவற்றை அது தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குமென்ற ஒரு சாதகமான அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இதனை செயற்படுத்துவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும். இதற்கான நிதி வளங்களை கண்டுபிடித்து இந்த திட்டத்தை செயற்படுத்துவதற்கு நிச்சயமாக இந்த அரசு முன்வர வேண்டுமென்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். இந்த பரங்கியாறு பாலியாட்டு திட்டமானது வவுனியா மாங்குளம் முல்லைத்தீவு ஆகிய பிரதேசங்களுக்குரிய நீர் வசதிகளை வழங்குவது மட்டுமல்ல, வவுனிக்குளத்தில் நீர்ப்பாசனத்தை அதிகரித்து அங்கு வறட்சி ஏற்படுகின்ற காலத்திலும் கூட அந்த வயல் புலங்கள் அல்லது தோட்ட செய்கைகளை பாதிக்காத வகையில் நீர் வழங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இதனை விட அல்ல இதற்கு மேலாக வவுனியா வடக்கு யாழ்ப்பாண பிராந்தியங்களுக்குரிய குடிநீர் வசதிகளை பெற்று கொடுப்பதற்கும் இந்த திட்டத்தினாலே வசதிகள் ஏற்படும். வடபகுதியிலே ரெண்டாவது நீளமான ஆறாக உள்ள இந்த பரங்கி ஆறு அபிவிருத்தி செய்யப்படுமேயானால் இந்த வடபகுதியில் உள்ள வறட்சி காலத்தினுடைய நீர்த்தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்ல, அங்கிருக்கின்ற வவுனி குளத்தின் கீழ் இருக்கின்ற வயல்காணிகளில் வயல் புலம் செய்கின்ற மக்கள் அதனுடைய வறட்சி பாதிப்பிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். எனவே மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களாலே முன்வைக்கப்பட்ட இந்த திட்டத்தை மேற்கொண்டு செயற்பட்டு அதனை நடைமுறைப்படுத்தி இந்த யுத்த காலத்திலே பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு ஒரு விடிவை ஏற்படுத்துகின்ற வகையில் இந்த திட்டத்தை செயற்படுத்துகின்ற அதே வேளையிலே இந்த யுத்தத்தின் பின் மக்கள் மீள் குடியமர்ந்த பின்பு பல குளக்கட்டுகளை வெட்டி இராணுவம் முகாமிட்டிருக்கின்றது. நான் ஏற்கனவே எனது பாராளுமன்ற உரையிலும் அதனை சுட்டிக்காட்டியிருந்தேன். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டசுட்டான் பிரதேச செயலக பிரிவில் உள்ள முருகண்டி குளம் இவ்வாறு இராணுவத்தினால் அந்த குளக்கட்டு வெட்டப்பட்டு அது முகாமிடப்பட்டிருப்பதனால் ஒவ்வொரு மழைக்காலத்திலும் அந்த குளத்தின் நீர் மக்களது வாழ்விடங்களுக்கு சென்று பலவேறு விதமான அசௌகரியங்களை ஏற்படுத்துகின்றது. நான் அந்த மழைக்காலத்தில் நேரடியாக சென்று இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்களது வீட்டுக்குள்ளேயே 2 அடிக்கும் மேற்பட்ட நீர் உட்புகுவது, அவர்களது கடைகளுள் நீர் உட்புகுவது, உள் வீதிகள் நீரில் மூழ்கி போயிருப்பது போன்ற பல்வேறு விதமான சிக்கல்களை எமது மக்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த இராணுவத்தினாலே இவ்வாறு மக்களது சாதாரணமான வாழ்க்கைக்கு தடை ஏற்படுத்துகின்ற வகையில் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வேலைகளை தடுத்து நிறுத்தி இந்த மக்கள் ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழலை இந்த அரசு இது சார்ந்த அமைச்சுக்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இதனை விட இந்த வறட்சியினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற எமது மக்களுக்கான உலர் உணவுகள் வழங்கப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த எதிர்வருகின்ற காலத்திற்கான விளைவினான பயனை அடையும் வரை அவர்களுக்கான நிவாரணங்களை தொடர்ந்து வழங்குவதற்கான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படுகின்ற அதே வேளையிலே கடன் வசதிகள் இந்த தங்களது தொழில் முயற்சிகளை அல்லது தங்களுடைய விவசாய முயற்சிகளை மேற்கொள்வதற்காக பல்வேறு விதமான தங்களுடைய நகைகள் அல்லது தங்களுடைய உறவினர்களிடம் கடன் பெற்று கொண்டது அல்லது வங்கியில் கடன் பெற்று கொண்டு இவ்வாறாக கடனிலே மூழ்கி போயிருக்கின்ற எங்களுடைய மக்களது இந்த கடன் தொடர்பாக அதை மீளழிக்க முடியாது தத்தளிக்கின்ற இந்த வறுமை கோட்டின் கீழ் உள்ள மக்களை கவனத்தில் கொண்டு அவர்களது அந்த கடனை மீளழிப்பதற்குரிய ஒரு வட்டி குறைந்த வட்டியான ஒரு கடன்களை வழங்குவதற்கும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதனையும் கேட்டுக்கொள்வதோடு இந்த இடர் முகாமைத்துவத்தில் செயற்கை அனர்த்தம் பற்றியும் நிச்சயமாக குறிப்பிட வேண்டும். 30 வருட காலத்தினாலே மனித நடவடிக்கைகளால் ஏற்பட்ட இடரினால் அதிகமாக பாதிக்கப்பட்ட இந்த வடகிழக்கு பகுதியிலே இந்த மக்களது இழப்புகளுக்கான நட்ட ஈடுகள் இதுவரை முழுமையாக வழங்கப்படவில்லை. எமது மக்கள் இறுதி இடம்பெயர்வின் பொழுது தங்களுடைய சொத்துக்கள் சுகங்களை இழந்து மிகவும் வெறுங்கையோடு அவர்கள் இடம்பெயர்ந்தார்கள். இன்று மீள்குடியமர்ந்து 9 வருட காலம் பூர்த்தி செய்கின்ற இந்த வேளையிலே இதுவரை அவர்கள் இழந்த சொத்துக்களுக்கான நட்ட ஈடுகள் வழங்கப்படாமை மட்டுமல்ல, அதில் மிகவும் வேதனைக்குரிய விடயம் என்னவெனில், அந்த அவர்கள் இழந்த சொத்துக்களுக்கான ஆவணங்களை வைத்திருப்பவர்களுக்கு கூட அந்த சொத்து மதிப்பீடுகளை வழங்குவதற்கு கூட இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. அதிலும் குறிப்பாக வங்கிகளில் பணம் வைப்பிலிட்டவர்கள், வங்கிகளில் அடவு வைத்தவர்கள் அதற்கான பற்றுச்சீட்டுக்களை ஆவணங்களை வைத்திருக்கின்றார்கள். எத்தனையோ மக்கள், இந்த மீள்குடியின் குடியமர்ந்த மக்கள் அதற்கான ஆவணங்களை வைத்திருப்பதை எங்களிடம் தெரியப்படுத்தி அதனை அதற்கான நட்டகிட்டை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசானது இவ்வாறு ஆவணங்களை வைத்திருக்கின்ற மக்களுக்காவது, அது நகையாக இருக்கலாம், வங்கியில் இடப்பட்ட பணமாக இருக்கலாம், அல்லது ஆவணம் வைத்திருக்கின்ற அவர்களது இயந்திரங்களாக இருக்கலாம், இப்படிப்பட்டவற்றுக்காவது இந்த நட்டகிட்டினை கொடுப்பதற்கு இந்த இடர் முகாமைத்துவத்தின் ஊடாக அல்லது ஒரு விசேட நிதி ஒதுக்கீடுகள் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த நிலையிலே இவ்வாறான விசேடமான அமைச்சுக்களின் மூலம் அமைச்சுக்கள் மீதான வரவு செலவு திட்ட உரைகளிலே, வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளிலே எங்களால் முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை அல்லது அவர்களுக்கான நட்டஈடுகளை நாங்கள் எங்களுடைய மக்கள் கேட்பது என்னவென்றால், தாங்கள் வைத்திருக்கின்ற ஆவணங்களுக்காவது முதலாவதாக அதற்குரிய பெறுமதியை மதித்து நட்டகீடுகளை வழங்குமாறு கோருகின்றார்கள். 2 வருடங்களுக்கு முன்பு சில இராணுவ முகாம்களிலே இந்த இறுதி யுத்தத்திலே இந்த இராணுவத்தினால் இங்கால தென்பகுதிக்கு கொண்டு வரப்பட்ட நகைகளை வழங்குவதற்கென பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டது.
Honorable member, you have 2 minutes more.
பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டது. மிகவும் நீண்ட வரிசையிலே பாதிக்கப்பட்ட பெண்கள், அதிலும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களது நகைகளை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் காத்திருந்தார்கள். ஆனால் அவை அனைத்தும் அல்லது அவை அந்த மக்களுக்கு திருப்பி வழங்கப்படவில்லை. ஆவணம் இல்லாத பொருட்களுக்கான நட்டீடுகளை வழங்குவதை விடுத்து அவர்கள் ஆவணங்கள் வைத்திருக்கின்ற அந்த பொருட்களுக்காவது அந்த நட்டீடுகளை வழங்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நல்லிணக்கம், இந்த நல்லாட்சி என்பது மக்களிடம் சென்று சேர வேண்டும். அதை வெறுமனே எழுத்திலே எழுதுவதிலோ அல்லது வரவு செலவு திட்ட உரையிலே கவர்ச்சிகரமான சொல்லாடல்களை போடுவதாலோ இந்த நல்லிணக்கம் என்பதோ அல்லது இந்த நல்லாட்சி என்பதோ ஏற்பட போவதில்லை. ஆகவே இந்த உயரிய சபையிலே நானும் அந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்டவள், அந்த இறுதி யுத்தத்திலே இருந்து மீண்டெழுந்தவள் என்ற உரிமையோடு அந்த மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களது அடிப்படை பிரச்சனைகளை, அங்கிருக்கின்ற மக்களது பிரச்சனைகளை அறிந்து அதை தீர்த்து வைப்பதற்குரிய வகையிலே ஒரு சகஜமான வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன்.
நன்றி. தேங்க் யூ. மினிஸ்டர் மஹிந்த
சமரசிங்க, එතුමාගේ කතාවේ පැහැදිලි කිරීම් තුනක් ඉල්ලුවා මගෙන්. එකක් තමයි එතුමා ඇහුවා මගෙන් කොහොමද බෝනස් එකක් ගෙවන්නේ, නැත්නම් ඒ ප්‍රසාද බෝනස් එකක් හෝ බෝනස් එකක් කොහොමද ගෙවන්නේ. වරාය අධිකාරියට මේ ගනුදෙනුවෙන් මුදලක් ලැබෙන්නේ නැත්නම් කියලා එතුමායි දැන් කිව්වේ. මේ භාණ්ඩාගාරයටයි මේ මුදල් ඔක්කොම යන්නේ. එතකොට කොහොමද වරාය අධිකාරියෙන් බෝනස් එකක් ගෙවන්නේ කියලා මම පැහැදිලි කිරීමක් හැටියට එතුමාට මම කියන්න කැමති. බෝනස් එක අපිට ගෙවන්න පුළුවන් වෙලා තියෙන්නේ අර ණයබැරෙන් මිදුණු නිසා. අපේ ලාභය මේ අවුරුද්දේ ගිය අවුරුද්දත් එක්ක සංසන්දනය කරාම රුපියල් බිලියන 11කට වැඩි වෙලා තියෙනවා. රුපියල් බිලියන 1යි නැත්නම් රුපියල් මිලියන 1000යි ගියවර්ෂ අපි ලාභයක් ලැබුවේ. මේ අවුරුද්ධ අවසානයේදී රුපියල් මිලියන 11000ක් නැත්නම් රුපියල් බිලියන 11000ක් ලාභයක් හැටියට අපි ලබා ගන්නවා. ඉතින් ඒ නිසා තමයි අත් වශයෙන්ම අපිට මූල්‍ය ශක්තියක් තියෙන්නේ. බෝනස් එකක් පමණක් නෙමෙයි, ප්‍රසාද බෝනස් එකක් පවා ගෙවන්න අපි තීරණය කළා තියෙනවා. ඒක මේ ලැබෙන මාසේ සියලුම වරායේ සේවක සේවිකාවන්ට ලැබෙනවා කියන එක මම විශේෂයෙන් සඳහන් කරන්න කැමතියි. දෙවැනි කාරණය තමයි එතුමා දිගෙන් දිගට, එතුමා විතරක් නෙවෙයි දීවි චානක මන්ත්‍රීතුමා දිගෙන් දිගට දැනට ඒ හම්බන්තොට වරායේ මාගම්පුර කොම්පැනි හරහා රැකියා ලබා දීලා තියෙන ඒ 464 පිළිබඳව ප්‍රශ්න කරා. ඔව්, ඇත්ත වශයෙන්ම මේ මටයි මගේ කාලය තුලදී එහෙට ගිහිල්ලා 284ක් ස්ථිර කරන්න මටයි කටයුතු කරන්න සිද්ධ වුණේ. 284කට හරියට පත්වීම් ලිපියක්වත් දීලා තිබ්බේ නැහැ. ඒ ආයත පරිවාස කාලයක් කියලා පත්වීම් ලිපියක් දීලා කිසිම සැලකිල්ලක් යොමු කරේ නැහැ කවුරුත් මේ ආයව ස්ථිර කරන්න. මම ගිහිල්ලා මේ මහින්ද අමරවීර ඇමතුමත් මාත් එක්ක ගිහිල්ලා අපි කතා කරලා ඒ ආයේ දුක් ගැනවිල්ලට ඇහුම්කන් දීලා මම නියෝගයක් දුන්නා. මේ ආයතේ අයිතිවාසිකම තියෙනවා, ඒ නිසා ඒ ආයව වහම ස්ථිර කරන්න කියලා. දැන් මේ 464ට අපි මෙහෙම යෝජනාවක් ඉදිරිපත් කරලා තියෙනවා. ඒක ලිඛිතව ඉදිරිපත් කරලා තියෙනවා. ඒ ආයට වන්දි මුදලක් දෙනවා. ඊට අමතරව ඒ අය කැමැත්ත ප්‍රකාශ කරොත් ඒ අයට මාගම්පුර වරායම හම්බන්තොට වරායම රැකියාවක් ලබා දෙන්නත් අපි ඉදිරිපත් වෙලා තියෙනවා. ඉතින් මේවා ගැන කවුරුත් කතා කරන්නේ නැහැ. ඇත්ත වශයෙන්ම වන්දි මුදල ගැන කතා කරනකොට රටේ නීති රීති කම්කරු නීති රීති යටතේයි වන්දි මුදල ගෙවන්න ඕනේ කියලයි ගිවිසුමේ සඳහන් කරලා තියෙන්නේ. හැබැයි මම එතකොට අපේ මහින්ද අමරවීර ඇමතුමත් ලොකු උත්සාහයක් දරුවා මේ පිළිබඳව කටයුතු කරන්න. අපි ඒ චීන සමාගමන කතා කරලා කිව්වා ඒ කම්කරු නීති රීති යටතේ වන්දි මුදල සොච්චමක් ඒක කිසිසේත්ම අපිට මේ ළමයින්ට දෙන්න අපිට ඉදිරිපත් වෙන්න බෑ. ඒ නිසා මේක වැඩි කරලා දෙන්න ඕනේ කියලා අපි ඒකකතාවයකට ගෙන්න ගත්ත ඒ අයව රටේ කම්කරු නීති රීති වල යටතේ දෙන වන්දි මුදලට වඩා තුන් ගුණයක් මෙයාට දෙන්න, තුන් ගුණයක් මෙයාට ලැබෙනවා. ඒක මං හිතන්නේ මේ සුවිශේෂ කාර්යයක්. වෙන කිසිම තැනක එවැනි දෙයක් වෙලා නැහැ. අපි ඒ අයව කැමති කරගත්තා. ඒ විතරක් නෙවෙයි, මේ අයට වන්දි මුදල ගන්නත් පුළුවන්, රැකියාවේ ඉන්නත් පුළුවන්. ඉතින් මොකද්ද මෙතන තියෙන ප්‍රශ්නේ? කවුද වන්දි මුදලක් දීලා ඉවල රැකියාවකුත් දෙන්නේ? මේ අය කැමති නම් මේ අයට තව දුරට හම්බන්තොට වරාය තුල වැඩ කරන්න පුළුවන්. ඉතින් මේ තර්ජන කරලා මේ ප්‍රශ්නේ විසඳන්න බෑ. මේ අපි ඒ ළමයිගේ පැත්තත් හිතලා තමයි ඇත්ත වශයෙන්ම මේ බොහොම සාධාරණ වැඩපිළිවෙලට ආවේ. ඊට අමතරව මම කියලා තියෙනවා මේ අයට දෙසැම්බර් මාසේ පඩියක් දෙන්න කියලා. නොවැම්බර් මාසේ පඩිය පමණක් නෙවෙයි, වැඩිපුර දෙසැම්බර් මාසේ පඩියක් දෙන්න කියලා. ඉතින් මේ ළමයින්ට වැඩ කරන්න බෑ. මේ ළමයාගේ ළමයින්ගේ රැකියා හිමි කරලා නැහැ. ඒ ළමයි ඉදිරිපත් වෙනවා නම් මේ ලාංකික සමාගම් දෙක මේ හම්බන්තොට වරාය දෙසැම්බර් පළවෙනි සතියෙන් පස්සේ ඒ වැඩ කටයුතු ආරම්භ කරනකොට මේ ළමයින්ට රැකියාවක් තියෙනවා. ඉතින් ඒ ළමයි හැබැයි ඉදිරිපත් වෙන්න ඕනේ රැකියාව බාරගන්න සූදානම් කියලා. ඉතින් ඒ නිසා කිසිම අසාධාරණයක් එතන ඇත්ත වශයෙන්ම වෙලා නැහැ. අපි ඒ ළමයි වෙනුවෙන් කතා කරලා ඒ උපරිම දෙන්න අපි ඉදිරිපත් වෙලා තියෙනවා. ඒ වගේම අර මෑන් මේඩ් අයිලන් එක ගැන ස්වභාවික ඒ දූපත පිළිබඳ නාමල් මන්ත්‍රීතුමා ප්‍රශ්නයක් ඉදිරිපත් කරා. මම නාමල් මන්ත්‍රීතුමාට කියන්න කැමතියි, අපි කරන හැම දෙයක්ම අපි කරන්නේ නීති අනුකූලව. නීතියෙන් පිට යන්නේ නැහැ. මේ වෙනකොට අපි ලීස් අග්‍රීමෙන්ට් එකක් අස්සම් කරන්න කටයුතු කරගෙන යනවා. ඒ ලීස් අග්‍රීමෙන්ට් එක අස්සම් කරන්නේ නීති අනුකූලව පියවර අරගෙන. එතකොට මේ වරාය අධිකාරියට තමයි ඒක ඇත්ත වශයෙන්ම පැවරෙන්නේ. වරාය අධිකාරියෙන් ඊට පස්සේ ඒ අයිතිය තියාගෙන වැඩ කටයුතු කරගෙන යනවා. ඉතින් ඒ නිසා මේ දැනට දීලා තියෙන ඒ 1150 හෙක්ටයර් ඒ 1150ට අමතරව තමයි ඇත්ත වශයෙන්ම අපි නීති අනුකූලව අර මෑන් මේඩ් අයිලන් එකත් ඒ ගිවිසුමට ඇතුළු කරලා දෙන්න යන්නේ. ඒ නිසා කිසිසේත්ම නීතියෙන් පිට අපි කටයුතු කරන්නේ නැහැ කියන එක මම විශේෂයෙන් සඳහන් කරන්න කැමතියි. අවසාන වශයෙන් අර නලින් ජයතිස්ස මන්ත්‍රීතුමා අවසාන වශයෙන් එතුමා අර සූර්ය වැව පිළිබඳ ප්‍රශ්න කරා දිගින් දිගට මේ කතා කරා මම කියන්න කැමතියි එතුමාගේ දැන ගැනීමට මේ තාක්ෂණ කොමිටුවක් ස්ථාවර තාක්ෂණ කොමිටුවක් මේ housing ministry එකේ ඉදිකිරීම අමාත්‍යංශයේ යටතේ පත් කරලා මේක තක්සේරු කරා බිලියන 2.45කට බිලියන 2.45කට ඊට පස්සේ ඒක වැඩි කරා ඒගොල්ලන්ගේ අනුමැතිය ඇතිව බිලියන 3.759කට ඒ කියන්නේ මිලියන 3759කට ඒක වැඩි කරා ඊළඟට කැබිනට් මණ්ඩලයට ගිහිල්ලා තමයි වේරියේෂන් ඕඩර් එකක් ගත්තේ එතකොට ඒක නීතිානුකූලව කරලා තියෙනවා දැන් වරාය අධිකාරියට ඇත්ත වශයෙන්ම වරාය පනත යටතේ කිසිසේත්ම මැන්ඩේට් එකක් නැහැ ක්‍රිකට් ක්‍රීඩාංගණයක් ඉදිකරන්න. හැබැයි අපිට ගිවිසුමට අස්සම් කරන්න කැබිනට් මණ්ඩලයේ තීරණයක් මත කටයුතු කරන්න සිද්ධ වුණා. හැබැයි අපි ඒ වෙලාවෙත් ඉඳන් ගෝ අපිට මේ මූල්‍ය වගකීම බාර ගන්න බැහැ කියලා. එතකොට අපේ මට කලින් හිටපු ඇමතුමා කැබිනට් පත්‍රිකාවක් කැබිනට් මණ්ඩලයට දාලා තිබ්බා. මේ විකල්ප යෝජනා තුනක් සඳහන් කරලා එකක් තමයි මේ external resources department එකෙන් ERD එකෙන් ණයක් ලැස්ති කරලා දෙන්න කියලා තව එතුමා යෝජනා කරා වෙනත් ණයක් පහසුකමක් ලබා දෙන්න කියලා තුන්වෙනි උඩ එතුමා යෝජනා කරලා තිබ්බා වරාය අධිකාරිය මුදල් වලින් මේ මුදල ගෙවන්න කියලා එතකොට ඒ අවස්ථාවේදී මම මැදිහත් වෙලා මම කිව්වා මේක මම බාරගත්තේ හැටියව ඇත්ත වශයෙන්ම මේ කැබිනට් පත්‍රිකාවේ ඇවිල්ලා තිබ්බේ මුදල් අමාත්‍යංශයෙන් කිව්වා වරාය අධිකාරියෙන් ගෙවනවා නම් ඒගොල්ලන්ගේ ප්‍රශ්නයක් නැහැ කියලා. ඉතින් මම ඒ වෙලාවේ ඇත්ත වශයෙන්ම මැදිහත් වෙලා කිව්වා නෑ වරාය අධිකාරියට මේක බාර ගන්න බෑ. මම කොමිටුවක් දාලා මේ හරියට මේක තක්සේරු කරලා ඊට පස්සේ කැබිනට් මණ්ඩලයට ගෙනත් කැබිනට් මණ්ඩලයෙන් ඉල්ලීමක් කරනවා කියලා මේ ගෙවීම වරාය අධිකාරියේ සම්පත් උපයෝග කරගන්නේ නැතුව වෙනින් විදිහකට ගෙවන්න කියලා. ඒ අනුව අපි කැබිනට් මණ්ඩලයේ ඒකකතාවේ අනුව තාක්ෂණ කොමිටුවක් පත් කරලා ඒ වාර්තාව මම කැබිනට් මණ්ඩලයට ගෙනත් ඊට පස්සේ කැබිනට් මණ්ඩලයත් තීරණය කරා මේක වරාය අධිකාරියට පටවන්න බෑ මේකට මුදල් වෙනින් මාර්ගයකින් හොයන්න ඕනේ කියලා ඊට පස්සේ අගමැතිතුමාගේ අස්සනින්ම කැබිනට් පත්‍රිකාවක් ඇවිල්ලා කිව්වා භාණ්ඩාගාරය මේක බාර ගන්නවා කියලා මේක ගෙවන්න වරාය අධිකාරියට ප්‍රශ්නයක් නොවන විදිහට දැන් ඒකයි වර්තමාන තත්වය අපි කලින් ඇත්ත වශයෙන්ම යෝජනා වෙලා තිබ්බේ රුපියල් බිලියන 4ක් ගෙවන්න හැබැයි අපි ඒක අඩු කරගත්තා සාකච්ඡා කරලා බිලියන 3.834කට මේ මුදල භාණ්ඩාගාරයෙන් බාර අරන් තියනවා ගෙවන්න ඉතින් ඒ නිසා එතන මේ ඒකයි ඇත්ත වශයෙන්ම වර්තමාන තත්වය මම හිතුවා මේ පැහැදිලි කිරීම දෙක කරන්න ඕනේ කියලා ඒ හැන්සට් ගත වෙන විදිහට
ඊළඟට ගරු මුත්තු ශ්‍රීලංග මන්ත්‍රීතුමා ඔබතුමාට මිනිත්තු 10ක් කාලයක් තියෙනවා
අවයි කිතල වේදාංගම අවයි තලවර அவர்களே தோட்ட தொழிலாளர்களின் தொழிற்சங்க தலைவன் என்ற வகையிலும் மலையகத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலும் தொழிலாளர்களுடைய விடயங்களில் தொழிலமைச்சு அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் 18ஆம் நூற்றாண்டு இறுதி காலகட்டத்தில் வெள்ளையர்களின் ஆதிக்கத்தின் கீழிருந்த பெருந்தோட்டங்களில் தோட்டத் தொழிலாளர்கள் பலவித அடக்குமுறைகளுக்கும் இன்னல்களுக்கும் முகம் கொடுத்து வந்தார்கள் அவர்களுக்கு குரல் கொடுப்ப எந்த அமைப்பும் இருக்கவில்லை இந்நிலையில் இந்தியாவின் அழுத்தத்தினால் இந்திய தோட்ட தொழிலாளர் சட்டம் கொண்டு வரப்பட்டது அதனூடாக தொழிலாளர்களுக்கு சிறிது நிவாரணம் கிடைத்தது அதைத் தொடர்ந்து தொழில் திணைக்களம் தொழில் அமைச்சு என்பவற்றின் ஊடாக தொழிலாளர்களின் பிரச்சனைகள் கையாளப்பட்டு தொழிலாளர்களின் துடைக்கப்பட்டு நிவாரணம் பெற்றுக் கொடுக்கப்பட்டது தொழில் திணைக்களில் இருந்த தொழில் அதிகாரிகள் முயற்சியால் இந்நிவாரணங்கள் கிடைத்தாலும் கூட தொழிலாளர்களின் பிரச்சனைகளை சரியான முறையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொண்டு செல்ல ஒரு அமைப்பு தேவைப்பட்டது இதை பூர்த்தி செய்யும் வகையிலே தொழிற்சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது தொழிலாளர்கள் அன்றாடம் முகம் கொடுத்த தொழில் நேரம் தொழிற்கேற்ற ஊதியம் விடுமுறை மகப்பேற்று நிதி ஓய்வூதியம் பெற்றுக்கொள்ள போன்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளை கையாளுதல் இவ்விடயங்களில் அடாவடித்தனம் செய்த முதலாளிமார்களுடன் பேசி நடுநிலை வகித்து பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காணல் போன்ற விடயங்களில் துணை திணைக்கள அதிகாரிகள் அளப்பரிய பேசவே ஆற்றினர் எனக்கு தெரிந்த வகையில் தோட்டங்களில் ஏற்படும் கோயில் பிரச்சனை, பிறப்பு இறப்பு தொடர்பான விடயங்களில் ஏற்படும் பிரச்சனைகள் மட்டுமன்றி கணவன் மனைவிக்கு மனைவிகளிடையே முரண்பாடு போன்ற சகல பிரச்சனைகளுக்கும் தொழில் திட்டங்களே தீர்வு கட்டு கொடுத்து வந்துள்ளன. ஆதிகாலத்திலே இன்று தொழில் திட்டங்கள் ஊதியம் தவிர்த்த ஏனைய பிரச்சனைகளாக பிரச்சனைகளான ஓய்வூதியம் கொடுப்பனவு, இடிஎஃப், இபிஎஃப் போன்ற இன்னொரு விடயங்களில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு போதிய அளவு கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை. உதாரணமாக பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர் கொண்ட ஜேஇடிபி, எஸ்பிசி போன்ற இரு அரசாங்க நிறுவனங்கள் பல லட்சம் ரூபாய் இடிஎஃப், இபிஎஃப் பணத்தை முழுமையாக தோட்ட தொழிலாளர்களுக்கு செலுத்துவதில் தாமதம் காட்டி வருகின்றன. தொழிலாளர்களின் ஓய்விற்கு பிறகு இப்பணத்தை பெற முடியாமல் தோட்ட காரியங்களுக்கும் தொழில் திணைக்கலங்களுக்கும் நடையாக நடந்து திரிகிறார்கள். பலர் இப்பணத்தை பெற்றுக்கொள்ளாமலேயே மரணித்து விடுகிறார்கள். இவ்வாறான பல சோக சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. இவ்விடயங்கள் தொடர்பாக பலமுறை தொழில் அமைச்சர் மற்றும் தொழில் அமைச்சருடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் எவ்விதமான பிரயோசனம் இல்லை. என எதுவித பெறுபேறுகளும் கிடைக்கவில்லை. கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, இவ்வாறான சகல நிலையிலும் இருந்து தொழிலாளர்களை பாதுகாத்து உரிய காலத்தில் தமது கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்வதற்கும் இன்னும் தொழிலாளர்கள் முகம் கொடுக்கும் பல்வேறு தொழில் பிரச்சனைகளுக்கும் தொழில் தினங்களில் காலக்கிரமத்தில் தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்னின்று செயல்படுவதற்கு ஆவண செய்யுமாறு உங்களை பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தோட்டங்கள் காடாகி போகின்ற நிலையில் இன்று தோட்டத் தொழிலாளர்கள் வேலை செய்ய முடியாத சூழ்நிலையில் தோட்டத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். ஆகவே தோட்டத்தை விட்டு வெளியேறும்போது அதில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அங்கு குடியேற அவர்கள் அங்கு இருந்து வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லாத காரணத்தால்தான் அவர்கள் வெளியே செல்கிறார்களே தவிர அவர்கள் தோட்டத்தை உண்மையான ஒரு நோக்கத்தோடு உண்மையான பாசத்தோடு உள்ள தோட்டத்தை விட்டு செல்ல அவர்கள் அக்கறை காட்டவில்லை. இன்னும் சில தோட்டங்களில் நீங்கள் பார்த்தால் நான் அன்றும் கூறினேன். நீங்கள் உங்களுக்கு கடமை தொழில் அமைச்சுக்கு கடமை இருக்கிறது. தோட்ட தொழில் செய்யும் போது அந்த தொழில் பாதுகாப்பு இருக்க வேண்டும். இப்போது பாதுகாப்பற்ற நிலையே காணப்படுகிறது. உதாரணமாக புல்லுகள்லாம் புல் வெட்டுவதற்கோ புல்லை இல்லாமல் பண்ணுவதற்கோ கொடிச்செடிகளை காட்டுச்செடிகளை இல்லாமல் பண்ணுவதற்கோ முன்னெல்லாம் மருந்தடிக்கப்பட்டது. அந்த மருந்து இப்போ நிறுத்தப்பட்டு இருக்கிறது. பூச்சிக்கொல்லி மருந்து அடித்தது அது இப்போ நிறுத்தப்பட்டுள்ளது. நாங்கள் பலமுறை அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மட்டுமல்ல இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்களிடமும் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் எடுத்து சென்றிருந்தோம். ஆனால் இதுவரை தீர்வு காணாததனால் எங்கள் மக்கள் அங்கே துன்பத்திலிருந்து விடுதலை செய்த விட்டதை போல வெளியே செய்கிறார்கள். முடியாதவர்கள் நீங்கள் சென்று பாருங்கள். ஒரு நாள் ஒரு வைத்தியரை அனுப்பி பாருங்கள். ஒரு தோட்டத்திலே குழந்திருக்கும் பெண்ணுடைய நிலையை என்னவென்று கிட்டத்தட்ட ஒரு பைந்து காப்பைந்து ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் சிந்தி அவர்கள் வர வேண்டும். உதாரணத்துக்கு சொல்வது நாங்கள் தோட்டத்துறையைச் சேர்ந்தவர்கள் மழையிலும் மனையிலும் வெயிலிலும் நனைந்து ரத்தத்தை சிந்தி இந்த நாட்டுக்காக உழைத்தோம் என்று அது உண்மை என்று இன்றைக்கு தோட்டத்தில் நீங்கள் போய் சென்றால் பார்த்தால் தெரியும். அட்டை கடி தாங்க முடியாது. அட்டை அவ்வளவு அட்டையும் பெருகி இருக்கிறது. விஷ பூசிகள் தெரியாக இருக்கின்றன. ஏன் இன்னொரு பயங்கரமேதி ஆகி இருக்கிறது. ஷூவை நடத்தலாம் அங்கே போனீங்கன்னா நீங்கள் ஒரு மிருகக்காட்சி சாலையை நடத்தலாம் இன்றைக்கி ஒரு தோட்டத்தில் எடுத்துக்கிட்டேன். பல திரட்ட மிருகங்கள் இருக்குது. அதாவது அபாயகரமான மிருகம் நாங்கள் புலின்னு சொல்கிறோம், நீங்கள் சிறுத்தைன்னு சொல்கிறோம். அது பார்த்தா 8 அடி இருக்குது. சமீபத்தில் 2 நாளைக்கு முன்ன கூட அங்கே உள்ள ரொசிட்டா தோட்டத்தில் ஒரு பெண்ணை விரட்டியது ஒரு புலி. இப்படிப்பட்ட நேரங்களில் தொழில் அமைச்சர் என்ன செய்கிறீர்கள் தொழில் கந்தவர்கள் என்ன செய்கிறீர்கள்? ஏன்னா எங்களுடைய வேலைக்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமைப்பாடு உங்களுக்கு இருக்கிறது. அதை நிர்வாகத்தோடு பேசி நீங்கள் தீர்த்து வைக்க ஆவணம் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, வெளிநாடுகளுக்கே சென்றுள்ள எங்கள் பிள்ளைகளுடைய நிலை என்ன என்று தெரிந்து கொள்ளாத சூழ்நிலை இருக்கிறது. நாங்கள் இங்கே அரசியல்வாதிகள், தமிழக அரசியல்வாதி பாராளுமன்ற அங்கத்தவர்கள் பல பேரும் கூட எங்கள் பிள்ளைகளையும் வெளிநாட்டுக்கு அனுப்ப முயற்சித்தோம் பையன்களை. ஆனால் இதுவரை ஒரு பையனும் கூட அனுப்புவது சிரமமாக இருக்கிறது. எனவே அரசாங்கம் தொழில் இணக்கம் நீங்கள் இதை சிறிது அக்கறை காட்டி அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சரோடு பேசி அங்கு வேலையிட்டு இருக்கும் இந்த இளைஞர்கள் யுவதிகளுக்கு வேலை பெற்றுக்கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தணும். அதே நேரம் சில பேர் அங்கே போகிறபோது அங்கே அவர்கள் வீட்டு வேலைகளுக்கும் அவர்கள் கொடுக்கும் வேலைகளை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு சில மரணித்துக்கும் வருகிறார்கள். இலங்கைக்கு பிணமாக வருகிறார்கள். அதுக்கான போதிய பாதுகாப்பு இருக்க வேண்டும். அப்படியான பாதுகாப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இதை நான் உங்கள் மத்தியில் கூறிக்கொண்டு இந்த தோட்டத்துறையை பாதுகாக்கிறது தொழிலாளி மாத்திரமல்ல, இல்லை தொழிற்சங்க அரசியல்வாதிகள் நாங்கள் மாத்திரமல்ல, உங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது இந்த தேயிலை தோட்டங்களை பாதுகாக்க. ஆனால் அன்றைக்கு பேசுகிற அமைச்சர் கூறினால் தேயிலை வருமானம் கூடியிருக்கிறது, தேயிலை கொண்டு எடுத்த கிலோவும் கூடியிருக்கிறது என்று. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அது எப்படி நடந்தது என்று. அது எல்லாம் சிறு தோட்டங்களாக இருக்கும், ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் தோட்டங்களுக்கு தோட்டங்களில் தான் இந்த மாதிரி ஆகிறது. ஆனால் அது அப்படி இந்த மாதிரி கூட குழந்து கிடைக்கிறது. ஆனால் அப்படியானால் மூடப்பட்ட தோட்டத்துடைய பிரித்து அங்கே வாழும் பரம்பரையாக ரெண்டு மூன்று நாலு தலைமுறையாக வாழும் எங்கள் மக்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் செய்து அவர்கள் வேலைத்தளங்களில் முறையாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பையும் பெற்றுக் கொடுக்க வேண்டுமை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பவிஷுத்தி மந்துமா மீலங்கட்ட கரு டக்லஸ் தேவானந்த மந்துமா இட பேர ஆனந்தகுமார் சிறி மந்துமா மூலாசனிட்டு
சபைகளுக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் அனர்த்த முகாமைத்துவம், துறைமுகங்கள் மற்றும் கப்பற்துறை, தொழில் உறவுகள் மற்றும் சப்ரகமுக அபிவிருத்தி ஆகிய மூன்று அமைச்சுகள் தொடர்பிலான குளிர்நிலை விவாதத்தில் கலந்து கொண்டு எனது கருத்துக்களையும் பதிவு செய்வதற்கு வாய்ப்பளித்தமை தொடர்பில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 23 தேதியுடன் கிழக்கு மாகாணத்தின் கரையோரப் பகுதிகளை தாக்கி பாரிய அழிவுகளுக்கு வித்திட்ட சூறாவளி இனத்தத்தின் 39 நினைவுகள் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தன. அந்த பாரிய அழிவுகளுக்கு பலியான 982 பேரினையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூறுகின்றேன். எமது நாட்டில் நிலவுகின்ற வறட்சி காலநிலை காரணமாக 13 மாவட்டங்களில் 192,699 குடும்பங்களைச் சேர்ந்த 640,465 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என தெரிய வருகின்றது. இதில் குறிப்பாக புத்தளம், குருநாகல், ரத்தினபுரி, கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, மொனராகலை, திருவண்ணாமலை, அம்பாறை போன்ற மாவட்டங்களிலேயே அதிக அளவிலான மக்கள் பாதிப்புகளுக்கு அதிகம் மோங்கெடுத்துள்ளனர் என்று தெரிய வருகின்றது. இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உளருணர்வு வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற நிலையில் இத்தகைய பாதிப்புகளுக்கு உட்பட்டவர்களுக்கான வறட்சி நிவாரணங்கள் எதுவும் இதுவரையில் வழங்கப்பட்டுள்ளனவா என்பது தொடர்பில் கௌரவ அமைச்சர் அனுர பிரிய தர்சன ஜாப்பா அவர்கள் தனது உரையில் தெளிவுபடுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வறட்சி நிவாரணங்கள் வழங்கப்படுவதில் பாரபட்சங்கள் காட்டப்படுவதாக மன்னர் சாந்திபுரம் கிராம மக்கள் கடந்த 14 அப்பகுதியில் ஒரு போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். இங்கு மட்டுமல்லாது மேலும் சில பகுதிகளிலும் இத்தகைய பாரபட்சங்கள் காட்டப்பட்டு வருவதாகவே ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே நேரம் மேற்கு வங்காள விரிகுடா பகுதியில் ஏற்பட்டு வருகின்ற தாளமுக்கமானது எமது கரையோர பகுதிகளை அதிக அளவில் பாதிக்கின்ற அபாயங்கள் இருப்பதாக காலநிலை அவதான நிலையம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. தற்போதைய நிலையில் பல மாவட்டங்களில் வறட்சி நிலை காணப்படுகின்ற அதே நேரத்தில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் மழையும் சில பகுதிகளிலும் அடைமழையும் பெய்து வருவதையும் காண முடிகின்றது. அந்த வகையில் அம்பாறை மாவட்டத்தில் அக்கரைப்பற்று, பொத்துவில், ஆலையடிவேம்பு, அட்டாளைச்சேனை, காரதீவு, திருக்கோவில், கல்முனை, சாய்ந்தமருது, நாவிதன்வழி, சம்மாந்துறை, அம்பாறை போன்ற பிரதேச செயலக பிரிவுகளின் தாழ்நிலப் பகுதிகளில் வெள்ள அபாயம் தோன்றியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. எனவே வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தொடர்பிலும் அவதானங்கள் தேவை என்பதையும் அதற்கான விழிப்புணர்வுகள் அனைத்து மட்டங்களிலும் எமது மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு முன்கூட்டிய தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதை அமைச்சு உறுதிப்படுத்த வேண்டுமெனவும் கேட்டுக்கொள்கின்றேன். அண்மையில் தென்பகுதியில் ஏற்பட்டிருந்த வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் போன்ற அனர்த்தங்கள் பாரிய அளவிலான மக்களை காவு கொண்டிருந்த துயரங்களை நாம் மறந்துவிடக்கூடாது. அத்தகையதொரு சூழ்நிலை நாட்டில் மீண்டும் ஏற்படாத வகையிலான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் வலுவுள்ளதாக மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் அவசரமும் முன்னே இருக்கின்றன. தற்போது பெய்து வருகின்ற அடைமழை காரணமாக மாத்தளை மாவட்டத்தைச் சேர்ந்த இரத்தோட்டை, தம்பகல், லாகம மற்றும் பல்வத்தகந்த ஆகிய பிரதேச செயலாளர்கள் பிரிவுகளில் தரைவடிப்பு, நிலத்தாளிறக்கம், மண் சரிவு போன்ற அபாய நிலைமைகள் காணப்படுவதாகவும், உக்குவலை மற்றும் கல உடகன போன்ற பகுதிகளில் மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இந்த பகுதிகளிலிருந்து மக்கள் தற்போது அகற்றப்பட்டுள்ளனர் என்றும் கூறப்படுகின்ற நிலையில், இவ்வாறான இயற்கை அனர்த்த பகுதிகளிலிருந்து அகற்றப்படுகின்ற மக்கள் பாதுகாப்பான இடங்களில் மீள குடியேற்றப்படுவதை விரைந்து செயல்படுத்தும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த காலங்களில் பல்வேறு இயற்கை அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்துள்ள பகுதிகளிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட மக்களில் பெரும்பாலானவர்கள் இன்னமும் உரிய இடங்களில் மீள குடியேற்றப்படாத நிலைமைகளும் இல்லாமல் இல்லை. கடந்த மே மாதம் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தின் போது மத்துகம ஓகன் தோட்ட கீழ்பிரிவில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ள 35 குடும்பங்களுக்கான வீட்டுத் திட்டம் இன்னமும் இழுபறி நிலையிலே இருப்பதாகவே தெரிய வருகின்றது. ஏற்கனவே பாரிய மண் சரிவு அபாயங்கள் ஏற்பட்டிருந்த மீதியப்பொத்த அறநாயக்க புலத் கொகுப்பிட்டிய கடுகண்ணாவ போன்ற பகுதிகளில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் எத்தனை குடும்பங்கள் இதுவரையில் மீள்குடியேற்றப்பட்டுள்ளன என்ற விடயத்தினையும் கௌரவ அமைச்சர் அவர்கள் தனது உரையில் தெளிவுபடுத்துவார் என எதிர்பார்க்கின்றேன். அவிசாவலை சாலாவ பகுதியில் இராணுவ முகாம் வெடிப்பு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடுகள் முழுமையாக வழங்கப்பட்டு விட்டனவா என்ற கேள்வியும் இருக்கின்றது. அதே நேரம் மண் சரிவு அனர்த்தம் ஏற்பட்டு சுமார் 1.5 வருடங்கள் கழிந்தும் அதே அபாய இடத்திலேயே தெஹியோவிட்ட தமிழ் மகாவித்யாலயம் இயங்கி வருவதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கின்றது. மேற்படி பாடசாலையில் சுமார் 600 மாணவர்கள் கல்வி கற்று வருவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் கௌரவ அமைச்சர் அவர்கள் தனது உடனடி அவதானத்தை செலுத்தி மாற்று ஏற்பாடுகள் மேற்கொள்வது அவசியமாகும் என்பதையும் இங்கு வலியுறுத்த விரும்புகின்றேன். இத்தகைய மழை வெள்ள அனர்த்தத்திற்கு வடக்கு மாகாணமும் தொடர்ந்தும் பாரிய பாதிப்புகளுக்கு உட்பட்டு வருகின்றது என்பதை நான் இங்கு பலமுறை சுட்டிக்காட்டியிருக்கின்றேன். வறட்சி பாதிப்பின் தாக்கம் முற்றாக விடுபடாத நிலையில், இடவெளியற்ற நிலையில் வகையில் மீண்டும் மழை வெள்ளத்தின் பாதிப்புகளின் தாக்கத்திற்கு எமது மக்கள் உட்படுகின்ற நிலைமையே காணப்படுகின்றது. அந்த வகையில் மேற்படி வெள்ள அனர்த்தங்களில் எமது மக்களை பாதுகாக்கும் வகையில் வெள்ளம் வழிந்தோடக்கூடிய தேவைகள் கொண்ட பகுதிகளில் அதற்குரிய கால்வாய் வசதிகளை ஏற்படுத்த வேண்டிய நிலை இருக்கின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசா அவர்களினால் உருவாக்கப்பட்ட நாவட்குழி 300 வீட்டுத் திட்டம், குறுநகர் 5 மாடி வீட்டுத் திட்டம், ராஜகிராமம் வீட்டுத் திட்டம் போன்ற வீடமைப்பு திட்டங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் சிறு மழைக்கும் கூட வெள்ளம் ஏற்பட்டு விடுகின்ற நிலைமையில் இருக்கின்றன. எனவே இவ்விடயம் தொடர்பில் உடனடி அவதானங்களை செலுத்தி இப்பகுதிகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி இப்பகுதி மக்களை வெள்ள அனர்த்த நிலைமைகளிலிருந்து பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் வறட்சி பாதுகாப்புகளிலிருந்து எமது மக்களை பாதுகாக்கும் நோக்கில் அனர்த்த தடுப்பு ஏற்பாடுகளாக சிறிய மற்றும் நடுத்தர குளங்களை புனரமைப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. இந்த விடயங்கள் தொடர்பிலும் கௌரவ அமைச்சர் அவர்கள் அவதானத்தை செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அத்துடன் வருடந்தோறும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் மழை வெள்ள அபாயங்கள் வடக்கில் ஏற்படுவதன் காரணமாக இது தொடர்பிலான தற்காப்பு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பில் முன்கூட்டிய விழிப்புணர்வுகளை நமது மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட வேண்டும். இயற்கை அனர்த்தங்களின் போது நமது மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்கின்ற வகையிலான அடிப்படை அறிவு மற்றும் முதலுதவிகள் வழங்கக்கூடிய திறன்களை பெற்றுக்கொள்கின்ற வகையிலான பயிற்சிகளை வழங்குகின்ற செயல் திட்டங்கள் கிராம மட்டங்களிலிருந்து முன்னெடுக்கப்பட வேண்டும். அதே நேரம் ஆபத்துகளில் இருந்து மக்களை காப்பாற்றுகின்ற போது காப்பாற்றுகின்றவர் சட்டம் சிக்கல்களில் அகப்பட்டு கொள்கின்ற நிலைமைகள் நடைமுறையில் இருப்பதால் ஆபத்து நிலைகளில் இருக்கின்ற மக்களை காப்பாற்றுவதற்கு பலர் உடனடியாக முன்வராத ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது. இத்தகைய நிலைமைகள் அகற்றப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அனர்த்த முகாமைத்துவம் அமைச்சு முல்லைத்தீவு மாவட்டத்தில் 24 மில்லியன் ரூபா செலவில் உவர்நீர் தடுப்பு அணைகளை அமைத்தல் மற்றும் வெள்ள நீர் வழிந்தோடும் வாய்க்கால்களை புனரமைத்தல் போன்ற 4 வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது. இத்தகைய வேலை திட்டங்களை முன்னெடுப்பது தொடர்பில் கௌரவ அமைச்சர் அனுர பிரியதர்சன ஜாப்பா அவர்களுக்கு எமது மக்கள் சார்பாக எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இதுபோன்ற வேலை திட்டங்கள் வடக்கு மாகாணத்தில் ஏனைய மாவட்டங்களிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிலையே காணப்படுகின்றது. குறிப்பாக கிளிநொச்சி யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டங்களில் உவர்நீர் விவசாய நிலங்களை நோக்கி உட்புகுகின்ற பகுதிகளாக பல பகுதிகள் காணப்படுகின்றன. எதிர்காலத்தில் இப்பகுதிகள் தொடர்பில் அவதானங்களை செலுத்தி முதன்மை அடிப்படையில் உவர்நீர் தடுப்பு அணைகள் அமைப்பதற்கும் வெள்ள நீர் வழிந்தோடக்கூடிய கால்வாய்களை புனரமைப்பதற்கும் மேலும் புதிய கால்வாய்களை அமைப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் அவதானம் செலுத்துவார் என நம்புகின்றேன். அதேபோன்று யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் காலநிலை காரணமாக பல்வேறு பாதிப்புகள் மிக அதிகமாக ஏற்படுகின்ற ஒரு பகுதியாக இருக்கின்ற போதிலும் அங்கு காலநிலை அவதான நிலையம் ஒன்று இல்லை. எனவே இதனை அவதானத்தில் கொண்டு வெகு விரைவில் மேற்படி தேவையினை பூர்த்தி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக தற்போது நமது நாட்டில் ஒரு பாரதூரமான பிரச்சனையாக நீரில் மூழ்கி இறப்போறது எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. நீரில் மூழ்கி இறப்பவர்கள் குறித்து கணக்கீடுகளை மேற்கொள்ளுகின்ற நிறுவனம் நீரில் மூழ்கி இறப்போறது எண்ணிக்கையில் இலங்கை அபாயகரமான நிலையில் இருப்பதாக எச்சரிக்கையும் செய்திருக்கின்றது. இந்த வகையில் ஒரு வருடத்திற்கு 300க்கும் மேற்பட்டோர் நீரில் மூழ்கி மரணிக்கின்ற மாகாணமாக மேல் மாகாணம் காணப்படுவதாகவும் அடுத்த நிலையில் வருடம் ஒன்றில் சுமார் 52 உயிரிழப்புகள் ஏற்படுகின்ற மாகாணமாக வடக்கு மாகாணம் இருப்பதாகவும் அந்த வகையில் 61 நாடுகளிடையே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் பிரகாரம் இலங்கையானது நீரில் மூழ்கி இறப்போறது எண்ணிக்கை 12வது இடத்தில் இருப்பதாகவும் தெரிய வருகின்றது. எமது நாட்டை பொறுத்தவரையில் இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் 373 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் என தெரிய வருகின்றது. எனவே அனர்த்த முகாமைத்துவம் அமைச்சு இவ்விடயம் தொடர்பில் அதிக அக்கறை கொண்டு கல்வி அமைச்சு உயர்கல்வி அமைச்சு மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு போன்ற அமைச்சர்களுடன் இணைந்து நீரில் மூழ்குதல் முகாமைத்துவம் தொடர்பிலான அடிப்படை அறிவுகளை குறிப்பாக மாணவர்கள் மத்தியிலும் சமூக மட்டத்திலும் வலுமிக்கதாக ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கை ஒரு தீவாகவும் அதிகமான நீர்நிலைகளை கொண்டிருக்கின்ற நிலையில் இங்குள்ள மக்களில் பெரும்பாலானவர்களுக்கு நீந்தக்கூடிய திறனில்லை என்பதை நாம் அவதானத்தில் கொள்ள வேண்டும். எனவே பாடசாலை மட்டங்களிலிருந்தே நீச்சல் பயிற்சியினை ஒரு பாடமாக முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியமாகும். அதே நேரம் குளவிகள் கொட்டும் சம்பவங்களும் குறிப்பாக மலையக பகுதிகளில் அதிகரித்தே காணப்படுகின்றன. இந்த அனர்த்தம் குறித்தும் அதிக அவதானம் செலுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது என்பதையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். துறைமுகங்கள் மற்றும் கப்பற்துறை அமைச்சர் தொடர்பில் குறிப்பிடுகின்ற போது காங்கேசுந்தரை துறைமுகமானது பொதுமக்களது பாவனைக்கு உட்படுத்தப்படாத நிலையே காணப்படுகின்றது. இந்த துறைமுகத்தை புனரமைப்பு செய்து அபிவிருத்தி செய்வதற்காக இந்திய அரசு முன்வந்திருந்தது. எமக்கு பல்வேறு உதவிகளை காலத்திற்கு காலம் முன்வந்து செய்து தருகின்ற இந்தியாவின் இந்த பணியும் பாராட்டத்தக்கது. எனினும் காங்கேசுந்தரை துறைமுகமானது முழுமையாக புனரமைப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரியவில்லை. தற்போதைய நிலையில் அங்கு சீமந்த் இறக்கும் செயல்பாடுகள் மாத்திரமே மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது. இது எமது மக்களின் பாவனைக்கு விடப்படல் வேண்டும். அதன் ஊடாக இந்தியாவிலிருந்து வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இலகுவான வழிவகைகள் இருக்கின்றன. இதன் மூலமாக வடக்கு மக்களுக்கு தொழில் வாய்ப்புகளையும் வடக்கு மாகாணத்தை அண்டியதான பல மாவட்டங்களுக்கு மிக நியாயமான விலையில் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள், விவசாய உபகரணங்கள் போன்றவற்றையும் வழங்க முடியும். யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஏனையின் தரப்பாதை மூடப்பட்டிருந்த நிலையில் மக்கள் போக்குவரத்து முதல் ஏனிய பொருட்களை ஏற்றி இறக்குவதற்காக காங்கேசுந்தர துறைமுகத்தினை பயன்படுத்தி இருக்க முடியுமானால், இப்போது யுத்தமற்ற அமைதியான சூழ்நிலையில் காங்கேசுந்தரை துறைமுகத்தை எமது மக்களது பயன்பாட்டிற்கு விட முடியாது ஏனென கேட்க விரும்புகின்றேன். எனவே இது குறித்து கௌரவ அமைச்சர் மஹிந்த சமரசிங்க அவர்கள் தனது அவதானத்தை செலுத்தி உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அத்துடன் கொழும்பு, திருவோணமலை போன்ற துறைமுகங்களில் எமது பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கும் தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்கு கௌரவ அமைச்சர் அவதானம் செலுத்த வேண்டும் என்பதையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அடுத்ததாக தொழில் உறவுகள், சப்ரக அபிவிருத்தி அமைச்சு தொடர்பில் சில விடயங்களை கூற விரும்புகின்றேன். சப்ரகமுக மாகாணத்தில் கணிதம் மற்றும் விஞ்ஞான பாடங்களை கொண்டதான உயர் வகுப்பு கற்க நெறிகொண்ட ஒரு தமிழ் பாடசாலை இல்லாத நிலை காணப்படுகின்றது. இதனை கௌரவ அமைச்சர் ஜோன் சனிவர்த்தன அவர்கள் நன்கு அறிவார்கள். அந்த வகையில் தனது சப்ர சமூக அபிவிருத்தி அமைச்சின் ஊடாக ஒரு ஏற்பாட்டினை முன்னெடுத்து அங்குள்ள தமிழ்மொழி மூலமான மாணவர்களுக்கு பெரும் உதவியாக இதற்கான வசதியினை ஏற்படுத்தி கொடுக்க கௌரவ அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என முதலில் அவரிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன். Yeah, yeah, mentioned
for
that,
a,
yes.
Yeah, for a, the
it was appeared in the
to do science subjects, including
yes,
maths.
Science and maths.
And now, yeah, now science at the moment, maths. The students have been going to New Delhi. Now, New Delhi schools are not admitting them.
Yes.
So as a result, they are in a very quandary. So now land has been set apart for the purpose of constructing a school. In fact, that land was set apart during the time of former president. So I have been requesting the present authorities to start constructing buildings.
Please, yes, please. Thank you. வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரையில் தற்போது 40,493 இளைஞர்கள் தொழில் வாய்ப்புகளுக்கான பதிவுகளை மாவட்ட செயலகங்களில் மேற்கொண்டுள்ளதா என தெரிய வருகின்றது. பதிவு செய்யப்படாத நிலையில் இன்னும் பலர் இருக்கின்றனர். அரசாங்கத்திடம் எமது இளைஞர் ஜோதிகளுக்கான தொழில் வாய்ப்புகளை கேட்பதென்பது எமது இன உரிமையை அடகு வைப்பதல்ல. அரசாங்கத்திடம் எமது இளைஞர் ஜோதிகளுக்கான தொழில் வாய்ப்புகளை கேட்டு பெறுவதானது எமது அடிப்படை உரிமைகளில் ஒன்றானது. அதற்கும் அரசியல் தீர்வு முயற்சிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது மொட்டந்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகின்ற அல்லது இயலாத்தனமான அல்லது விருப்பமற்ற ஒரு செயலாகத்தான் கருத வேண்டியிருக்கின்றது. அந்த வகையில் எமது இளைஞர்கள் ஜோதிகள் அரசாங்க தொழில் வாய்ப்புகளில் தொடர்ந்தும் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே இருந்து வருகின்றனர். தொழில் வாய்ப்புகளுக்காக எமது இளைஞர்கள் ஜோதிகள் போராடி வருகின்ற நிலையில் தமிழ் மொழியில் பரிச்சமையற்ற தென்பகுதி சார்ந்த பலருக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நியமனங்கள் வழங்கப்பட்டு எமது மக்களுக்கும் அசௌகரியங்களுக்குட்பட்டு அவ்வாறு நியமனங்களை பெற்று வருபவர்களுக்கும் அசௌகரியங்களுக்கும் உட்பட்டு அரச பணிகள் நகராமல் முடக்கி வைக்கப்பட்டுள்ள நிலைமைகளே அதிகமாக காணப்படுகின்றன. அரச தொழில் வாய்ப்புகளில் இனவீதாசாரம் பேணப்படுதல் என்ற 1995 இலக்க சுற்றறிக்கை மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச அவர்களினால் கொண்டுவரப்பட்டு செயல்படுத்தப்பட்டு இன்று அது கண்டுகொள்ளப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இத்தகைய பாரபட்சமான அணுகுமுறைகளை இனியாவது மாற்றி அமைப்பதற்கு இந்த நாடு முன்வர வேண்டும் என்பதையும் இங்கு வலியுறுத்த விரும்புகின்றேன். மேலும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் தனியார் துறை சார்ந்த பணியாளர்கள் அடிப்படை தொழில் உரிமைகள் பேணப்படாத நிலையில் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த நிலைமையானது மலையக தொழிலாளர்கள் மத்தியில் மிகவும் அழுத்தமான பாதிப்புகளையே தொடர்ந்தும் ஏற்படுத்தி வருகின்றது. அதே நேரம் தற்போது எமது நாட்டில் தொழிலாளர்களுக்கான பற்றாக்குறையானது பாரிய அளவில் காணப்படுவதாக தெரிய வருகின்றது. குறிப்பாக கட்டுமானத்துறை, விவசாயத்துறை என்பன அதிக அளவிலான தொழிலாளர்களுக்கான தேவைக்கு முகம் கொடுத்திருப்பதாகவே தெரிய வருகின்றது. அதேபோன்று பெருந்தோட்டத்துறை, உல்லாச பிரயாணத்துறை, கப்பல் கட்டுதல், ஆடை தொழிற்துறை போன்ற துறைகளுக்கு தொழிலாளர்களின் தேவைகள் இருப்பதாகவே தெரிய வருகின்றது. தற்போதைய நிலையில் எமது நாட்டில் தொழில்களை மேற்கொள்வதற்கு 10,000 வெளிநாட்டவர்களுக்கு விசா அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் 2,00,000 வெளிநாட்டு தொழிலாளர்கள் சட்டவிரோதமான வகையில் பல்வேறு தொழில்துறைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் தெரிய வருகின்றது. இந்த நிலையில் சீனா மற்றும் இந்திய தொழிலாளர்களுக்கு எமது நாட்டில் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக ஒரு சிலர் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். அம்பாறை, புலனறுவை, மட்டக்களப்பு, கிளிநொச்சி, வவுனியா போன்ற மாவட்டங்களில் விவசாயத்துறை சார்ந்த அறுவடை காலங்களின் போது தொழிலாளர்களுக்கான பற்றாக்குறை ஏற்பட்டு வருகின்ற நிலையில் இப்பகுதி விவசாயிகள் தென்னிந்திய தொழிலாளர்களின் தேவையை உணர்த்தியும் வருகின்றனர். சீனா, இந்தியா போன்ற நாடுகளின் உதவி திட்டங்களில் அதிக அளவில் அந்தந்த நாடுகளைச் சேர்ந்த பணியாளர்களே பணிகளில் அமர்த்தப்படுகின்றனர். கொழும்பில் உள்ள உல்லாச ஹோட்டல்களில் உணவு தயாரிப்பு பணிகளில் அதிக அளவிலான வெளிநாட்டவர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். சர்வதேச பாடசாலைகளில் வெளிநாட்டு ஆசிரியர்கள் கற்பித்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். சில தனியார் மருத்துவ நிலையங்களில் வெளிநாட்டு மருத்துவர்கள் பணியாற்றுகின்றனர். எனவே தொழிலாளர்களுக்கான பற்றாக்குறைகள் காணப்படுகின்ற நிலையில் அதனை ஈடு செய்வதற்கு மாற்று வழிகள் காணப்பட வேண்டியது அவசியமாகும். அதே நேரம் பல்வேறு தொழிற்சங்கங்கள் இன்று வலுப்பெற்ற நிலையில் அநேகமான தொழில் பிணக்குகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுகள் கூடாக தொடர்பான மனித உரிமைகள் தொடர்பான நிறுவனங்களை நோக்கி நகர்கின்ற நிலைமையும் காணப்படுகின்றது. எனவே தொழிற்சங்கங்களை பலப்படுத்தி நிர்வாக தரப்பினருடனான உறவுகளை வளர்க்க வேண்டிய நிலையும் காணப்படுகின்றது. தற்போது மேலை நாடுகளில் தொழிற்சார் நிறுவனங்களுடனான உறவுகளை பேணுவதன் ஊடாக அந்த நிறுவனங்களின் பங்குதாரர்களாக தொழிலாளர்கள் மாறி வருகின்ற நிலைமைகள் காணப்படுகின்றன. அத்துடன் மிகவும் ஆபத்தான தொழில்துறைகளில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்கள் நலன் கருதி தற்காப்பு பாதுகாப்பு விழிப்புணர்வுகள் அதிக அளவில் பரந்தளவில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுடன் அவர்களுக்கான காப்புறுதி ஏற்பாடுகளும் தேவை. மேலும் சிறுவர்களை தொழில்துறைகளில் ஈடுபடுத்தல் தொடர்பில் மேலும் அவதானங்கள் தேவை. அத்துடன் நமது நாட்டில் பெண் தொழிலாளர்கள் ஒழுங்கமைக்கப்படாத தொழில்துறைகளில் உருவப்படுதலுக்கு அதிகமாக முகங்கொடுத்து வருவது தொடர்பிலும் அவதானங்கள் தேவை. அதே நேரம் தொழிலாளர்களுக்கான வினைத்திறன்கள் வளர்க்கப்பட வேண்டும். இன்று நாட்டில் ஆயிரக்கணக்கானவர்கள் தொழில் வாய்ப்புகளின்றி இருக்கின்ற நிலையில் தொழில் வாய்ப்புகள் பெற்றுள்ள பலர் உழைப்பின்றி இருக்கின்ற நிலை காணப்படுகின்றது. அந்த வகையில் நான் இங்கு முன்வைத்துள்ள கருத்துக்கள் தொடர்பில் கௌரவ அமைச்சர் ஜோன் செனிவரட்னா அவர்கள் தனது அவதானத்தை செலுத்துவார் என்று எதிர்பார்த்து கொண்டு மேலும் எமது மக்களின் நேற்றிய உணர்வுகள் தொடர்பிலும் எனது கருத்துக்களை இங்கு நான் பதிய விரும்புகின்றேன். இறந்த உறவுகளுக்கு நாம் செலுத்தும் அஞ்சலி மரியாதை என்பது வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு உரிமை வாழ்வை உருவாக்கி கொடுப்பதேயாகும். இதுவே அர்த்தபூர்வமான அஞ்சலி மரியாதையாகும். அதற்கு உறுதியுடன் உண்மை வழி நின்று உழைப்போம். வலிகளையும் வதைகளையும் இரத்த பலிகளையும் சுமந்து நடந்த மக்களின் வாழ்வில் நிரந்தர ஒளியேற்றுவோம். போலித்தனமான அஞ்சலி செலுத்தி கொண்டிருப்பவர்கள் உரிமைகளை பெறுவதற்காக கனிந்து வந்த சந்தர்ப்பங்களை உரிய முறையில் பயன்படுத்த மறுத்துவிட்டனர். அவர்களின் நோக்கம் மக்களின் துன்பதுயரங்களை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்துவதேயாகும். உள்ளத்தில் நஞ்சும் உதட்டில் நல்லெண்ணமும் தடவிக்கொண்டு நல்ல பாம்பு வேஷம் போட்டு நடிக்கின்றார்கள். அன்று யார் அழிக்க வேண்டும் என்று இவர்கள் உள்ளூர விரும்பினார்களோ அவர்களை அழிப்பதற்கு துணை போன இவர்கள் இன்று அவர்களின் பெயரை சொல்லி அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை எமது மக்கள் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டார்கள் என்பதை இவர்கள் இன்று நன்கு புரிந்து கொண்ட நிலையில்தான் அஞ்சலி என்ற போர்வையில் மக்கள் முன் அனுதாபம் தேடிக்கொண்டு கொள்ள அலைந்து திரிகின்றார்கள். இறுதியில் தாங்கள் செய்த பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூட ஒருவரும் இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டு தங்களால் மிக இலகுவாக செய்யக்கூடிய காரியமான கடந்த கால யுத்தம் காரணமாக இழந்தவர்களை எமது மக்கள் நினைவு கூறுகின்ற இடங்களுக்கு வலு கட்டாயமாக நுழைந்து தங்களுக்கான அரசியல் விளம்பரங்களை தேடி வருகின்றனர். கடந்த கால யுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியிருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வாழ்க்கைக்கு உதவ முடியாத இவர்கள் யுத்தம் காரணமாக உயிரிழந்தவர்களது நினைவிடங்களுக்கு செல்வதற்கே தகுதியற்றவர்கள் என்பதை உணர வேண்டும். எமது மக்கள் முள்ளிவாய்க்கால் வரையில் சென்று அழிவதற்கு பல வழிகளிலும் இத்தகைய உரிமைகளை மறைக்கும் பல வழிகளிலும் துணை போயிருந்த இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் நான் அன்றே கூறியிருந்ததை கேட்டு அரசுடன் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருந்தால் எமது மக்களுக்கு இத்தனை பேரழிவுகள் வந்திருக்காது. அவர்களது எண்ணம் முழுவதிலுமாக எமது மக்களின் அழிவே முக்கியம் என்பது குடிகொண்டிருந்ததன் காரணமாக அன்று அவர்களால் இறுதி யுத்தத்தை நிறுத்தும் நோக்கில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியாமல் இருந்தது. இவர்களது இந்த நயவஞ்சக செயல் காரணமாகவே எமது மக்கள் பாரிய அளவில் அழிந்தும் பாரிய பாதிப்புகளுக்கு உட்பட்டும் இருக்கின்றனர். இவர்களோ எமது மக்களின் வாக்குகளை அபகரித்து கொண்டு எமது மக்களை மறந்துவிட்டு நடுத்தரவில் கைவிட்டுவிட்டு அரசியல் பதவிகளில் சுகபோகங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றனர். எமது மக்களுக்கான உரிமை போராட்டத்தினை முன்னெடுத்தவர்களில் ஆரம்ப பங்காளிகளாக நாங்கள் இருப்பதால் எமது மக்கள் குறித்த உரிமையுடன் பேசுவதற்கு எமக்கு தார்மீக உரிமை இருக்கின்றது. இத்தகைய உரிமைகளை மறைக்கும் வகையிலும் எம்மீது இருந்த அரசியல் அச்சம் காரணமாகவும் கடந்த காலங்களில் எம்மீது பல்வேறு பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு சேறு பூசப்பட்டும் வந்தன. அன்று இத்தகையவர்களால் சாட்டப்பட்ட பொய்யான பல குற்றச்சாட்டுகள் இன்று சட்ட நடவடிக்கைகளின் ஊடாக அம்பலப்படுத்தப்பட்டு உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட்டு வருவதையும் நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே பல்வேறு பாதிப்புகளுக்கு முகங்கொடுத்து இன்னமும் அவற்றிலிருந்து மீள முடியாதிருக்கும் எமது மக்களை மேலும் மேலும் அடகு வைத்து உங்களது சுயலாப அரசியல் நாடகங்களை அரங்கேற்றாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் எனக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
தேங்க்யூ.